தேடல் திருப்பாடல் 51. அன்பின் மானிடரே பாவம் செய்தே
அல் ஜான்சன். இவர் தனது 19 வயதில் 2 பேருடன் சேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கான்சாஸ் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்டார். ஒரு நாள் வாகன விபத்தில் 2 குற்றவாளிகள் சிக்கி உயிரிழந்தனர். இறந்த அந்த இருவரும் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் என்று வங்கி அதிகாரிகள் தவறாக கூறியதால் அந்த கொள்ளை குறித்த வழக்கு அப்படியே மூடப்பட்டுவிட்டது. எனவே இனிமேல் இந்த குற்ற வழக்கில் தான் பிடிபட மாட்டோம் என்பது அல் ஜான்சனுக்கு உறுதியாகிவிட்டது. சில ஆண்டுகள் கழித்து அல் ஜான்சன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கிறிஸ்துவர் போல நடித்து வாழத் தொடங்கினார். அந்த பெண்ணுக்கு அவரின் கடந்த கால குற்றம் குறித்து எதுவும் தெரியாது. ஒரு நாள் அல் ஜான்சனுக்கு யாரோ ஒருவர் ஒரு மின்னஞ்சல் அனுப்பினார். கடவுளின் மீட்பு திட்டம் என்ற தலைப்பில் அந்த மின்னஞ்சல் வந்தது. அதை வாசித்த போது குறிப்பாக ஆண்டவரின் பெயரை அழைப்பவர்கள் மீட்படைவார்கள் என்ற வரிகள் அல் ஜான்சனது உள்ளத்தில் ஏதோ செய்தன. தனக்கும் மன்னிப்பு கிடைக்கும், தானும் மீட்கப்படுவேன், தனது மனசாட்சியும் உறுத்தலின்றி விடுதலை பெறும், தானும் கடவுளுக்குள் வாழ முடியும் என்று உணர்ந்தார். தான் செய்த குற்றத்தை மறைத்து வாழும் கொழைத்தனம் அவரை பதைத்தது. குற்றமுள்ள அவரை வெட்கப்பட வைத்தது. அல் ஜான்சன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து தனது பாவநிலையை வெறுத்தார். ஒரு முடிவுக்கும் வந்தார். தனது பாவநிலையை விட்டு விலக உறுதி பூண்டார். பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட நினைத்தார். எனவே அல் ஜான்சன் தனது வங்கிக் கொள்ளை குற்றத்தை தொலைக்காட்சி செய்தியிலும் தினத்தாள்களிலும் அறிவித்தார். அவரும் கிறிஸ்துவுக்குள் புது மனிதனானார்.
அன்பு நெஞ்சங்களே, தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு நல்ல மனசாட்சி வேண்டும். அப்படி தனது குற்றத்தை நேர்மையுடன் ஒப்புக்கொள்ளும்போது அது ஒருவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடுகின்றது, புது மனிதனாக்கி விடுகின்றது, இறைவனுக்குள் வாழும் வாழ்வை வழங்குகின்றது. ஒருவர் தனது செயல்களுக்கு பொறுப்பேற்கும் போது அவர் பக்குவப்பட்ட பொறுப்பான ஒரு மனிதனாக மாறுகின்றார். இதனை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், ஒருவர் தனது தவற்றை ஒளிவு மறைவின்றி ஏற்றுக்கொள்ளுதல் அவரது வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கு இன்றியமையாததாகும். ஆனால் இன்றைய நம் சமுதாயங்களில் குற்றம் செய்தவர்கள் அதிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதையே பொதுவாக நாம் பார்க்கின்றோம். அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் முதல் சிறு குழந்தை வரை தவறுகளை ஏற்பதற்கு கஷ்டப்படுகின்றனர். ஒரு டம்ளரை கீழே போட்டு உடைத்த குழந்தையிடம் அம்மா கேட்டால், இதை நான் செய்யவில்லை, டம்ளர் கீழே விழுந்துவிட்டது என்றுதான் குழந்தை உடனடியாக சொல்லும்.
பொதுவாக ஒரு சிறு காரியத்திலும் தவறை ஏற்பது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கின்றது. ஈகோ என்று சொல்கின்றோமே, அதற்கு அவ்வளவு வலிமை. தன்னை பற்றி யார் குறை சொன்னாலும் அதை ஏற்பதற்கு தயக்கம். இன்றைய அரசியலிலும் இதுதான் நடக்கின்றது. பெரிய பெரிய ஒட்டகங்களை முடங்கியதாக சொல்லப்படுபவர்கள் கூட நான் நிரபராது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உலக படைப்பின் முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாளிலேயே தொடங்கிவிடுகின்றது. கடவுள் ஆதாமிடம், ஏன் இந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டா என்று கேட்டபோது, ஆதாம், ஆண்டவரே, நான் சாப்பிடவில்லை, ஏவாள்தான் கொடுத்தாள் என்றார். அதேபோல் ஏவாளும் தனது குற்றத்திற்கு பாம்பை குறை சொன்னாள்.
ஒருவர் தனது குற்றத்தை, தனது தவறை ஒப்புக்கொள்ளுதல் மனம் திரும்புவதற்கு முதற்படியாகும், தனது வாழ்க்கையை மாற்றுவதற்கு முக்கியமானதாகும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயலில் புகழ்பெற்ற அரசராக திகழ்ந்த தாவீது தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரும் குற்றத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை வேத புத்தகம் 2 சாமுவேல் பிரிவுகள் 11 மற்றும் 12 வாசிக்கின்றோம். ஒரு மாலை வேளையில் மன்னன் தாவீது மாடியில் உலாவிக் கொண்டிருந்த போது பத்சேபா என்ற அழகிய பெண் குளித்துக் கொண்டிருந்ததைக் கண்டார். அவளது அழகில் மயங்கினார். அப்பெண் உரியா என்பவரின் மனைவி என்பதையும் அறிந்தார். அவளை மாளிகைக்கு வரவழைத்தார். அவளோடு உறவு கொண்டார். பின்னர் வீட்டிற்கு திரும்பினாள் பத்சேபா. அவள் கருவுற்றிருக்கும் செய்தி அறிந்து போர்க்களத்திலிருந்த உரியாவை வீட்டுக்குச் செல்லுமாறு பணித்தார் அரசர். ஆனால் பிரமாணிக்கமுள்ள ஊழியனாகிய உரியா, மற்றவர்களையெல்லாம் போர்க்களத்தில் இருக்கும்போது நான் மட்டும் வீட்டில் உண்டு மகிழ்வதா என்று சொல்லி வீடு செல்ல மறுத்துவிட்டார். எனவே தாவீது உரியாவை தந்திரமாக போர்க்களத்தில் மடியச் செய்தார். பத்சேபாவை தனது மனைவியாக்கிக் கொண்டார். தாவீதின் இச்செயலை கேள்விப்பட்ட இறைவாக்கினர் நாத்தான் வெகுண்டெழுந்தார். மன்னரிடம் வந்து அவரது தவற்றை ஒரு உருவக கதை மூலம் இடித்துரைத்தார்.
உடனே மன்னன் தாவீது தனது பாவத்தை உணர்ந்தார். பாவம் செய்துவிட்டேனே என்று புலம்பினார். இறைவாக்கினர் நாத்தானிடம் சொல்கின்றார்,
நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன்.
மன்னன் தாவீது பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் இஸ்ரேலின் அரசர்தான். தான் அதை செய்யவில்லை என்றோ, அதற்கு அடுத்தவனை குற்றவாளி என்றோ யாரையும் தனக்கு பதிலாக சுட்டிக்காட்டவில்லை. அதே சமயம் தான் அடுத்தவனின் மனைவியை உரிமையாக்கிக் கொண்ட குற்றத்தை உரிமையாக்கியதோடு அவனை வாளுக்கு இரையாக்கிய பாவத்தை நேர்மையுடன் ஒப்புக்கொண்டார். அதற்கு நாத்தான், ஆண்டவரும் உன் பாவத்தை நீக்கிவிட்டார், ஆனால் உனக்கும் பத்சேபாவுக்கும் பிறக்கும் குழந்தை சாகவே சாகும் என்று கடவுளின் தண்டனையையும் அறிவித்தார். மன்னன் தாவீதும், அவர்களுக்கு பிறந்த மகனுக்காக உண்ணா நோன்பிருந்து இரவெல்லாம் தரையில் படுத்து தபம் இருந்தார். ஆனாலும் பிள்ளை இறந்தான் என்று வேத புத்தகம் 2 சாமுவேல் 12:18 வாசிக்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, மன்னன் தாவீது இந்த தனது பாவத்தை நினைத்து நினைத்து அழுது ஆண்டவரின் இரக்கத்திற்காக மன்றாடிய திருப்பாடல்தான் 51. இது தவநிலை திருப்பாக்களில் 4வது பாடலாகும். 6, 32, 38, 51, 102, 130, 143 ஆகிய திருப்பாடல்கள் எல்லாமே ஆண்டவரிடம் பாவத்தை அறிக்கையிட்டு அவரது மன்னிப்புக்காக இறைஞ்சுவதாக இருக்கின்றன. திருப்பாடல் 51
கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரக்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போது என் மரக்கண்ணும் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை.
மன்னர் தாவீது தனது உண்மையுள்ள ஊழியன் உரியாவுக்கு எதிராக செய்த பாவம் கடவுளுக்கு எதிராக செய்த பாவமாகும். மனிதன் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவன். எனவே எந்த ஒரு மனிதனுக்கு எதிராக பாவம் செய்வது கடவுளுக்கு எதிராகவே செய்வதாகும். ஆயினும் குற்றம் உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை கடவுள் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத கடவுள் நல்லோருக்கும் தீயோருக்கும் பாரபட்சமின்றி மழையை பொழிபவர். அந்த கடவுளின் மன்னிப்புக்கும் அன்புக்கும் ஈடு இணையே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நெறிகட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாவச்சேற்றில் உழன்று கொண்டிருந்த நினைவே மக்கள் இறைவாக்கினர் யோனா எச்சரித்ததை கேட்டு அரசன் முதல் சாதாரண குடிமகன் வரை தவம் இருந்து கடவுளின் மன்னிப்பை மன்றாடினர். நினைவே அரசன் தனது அரச உடைகளை களைந்து சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து தவம் இருந்தான். கடவுளின் கருணை பார்வைக்காக ஜெபித்தான். கடவுளும் அந்நகரை அழிக்காமல் விட்டார் என்று யோனா புத்தகத்தில் வாசிக்கின்றோம்.
தியோதோசியஸ் என்பவர் அக்கால ரோமை பேரரசின் கிறிஸ்துவ பேரரசர்களில் ஒருவர். இவர் தனது பேரரசில் கிழக்கையும் மேற்கையும் ஒன்றிணைப்பதில் மிகவும் கஷ்டப்பட்டார். கிரேக்கத்தில் தெசலோனிக்கா நகர மக்கள் ரோமை ஆளுநரை கொன்று போட்டனர். எனவே அதற்கு பழிவாங்கும் படலமாக பேரரசர் தியோதோசியஸ் அந்நகரின் பெருமளவான குடிமக்களை கொன்று குவித்தார். அவர் ரோமைக்கு திரும்பியபோது அப்போதே ஆயர் அம்ப்ரோஸ் பேரரசரை திரு அவைக்குள் ஏற்க மறுத்துவிட்டார். பேரரசர் தான் செய்த பாவத்திற்காக மனமருந்தினால் ஒழிய திரு அவைக்குள் சேர்க்கப்பட மாட்டார் என்று உறுதியாகச் சொல்லிவிட்டார் ஆயர். பேரரசரும் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 1 மாத காலம் பழிவாங்கிய தனது செயலுக்காக மனமருந்தி கடவுளிடம் மன்னிப்பை வேண்டினார். ஆண்டவரே, நான் பாவி, என் மேல் இரக்கமையும் என்று ஜெபித்தார்.
அன்பர்களே, தவறுகளை நேர்மையுடன் ஒப்புக்கொள்ளுதல், பாவத்தின் தீமையை உணர்தல், அதற்காக மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பை வேண்டுதல் ஒருவரை நல்ல மனிதனாக மாற்றும், நல்ல மனிதனாக உலகுக்கு காட்டும், மன மகிழ்ச்சியான வாழ்வை அவனுக்கு வழங்கும். ஜெபிப்போமா.
கடவுளே, குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும்.
பாடல் 51 விவிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.